ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل واطيعوه والله تعالى يقول وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وخلق من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم لقد اوذيت في الله وما يؤذى احد لقد عقبت في الله وما يخاف احد او كما قال عليه الصلاه والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோக்கப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்ற வந்தனமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாய் வந்துவித்த தாஜுல் மதீனா முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுகுமசியாவி எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈங்கள் சீர்க்க தேசிகள் யுகமுழு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஅ்மின்கள் முஸ்லிம்கள் யாப்பேரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜுமாவின் கடமை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சுரக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழும் இருக்கும் அல்லாஹின் நந்தரியார்களே, இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, எப்பொழுதிலும் இச்சந்தர்ப்பத்திலும் இந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நட்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சினைகள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழுகின்றோம். குறிப்பாக இன்றைய இஸ்லாமிய உலகம், இஸ்லாமிய சமூகம் பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று பெயர் சூட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக காணப்படுகின்றது. சொல்ல போனால் எல்லா பிரச்சினைகளும் சோதனைகளும் முஸ்லிம்களுக்குத்தான். இதற்கான காரணம் என்ன என்பவற்றை சிந்தித்து வந்தார் சகோதரர்களே. அல்லாஹ்வுல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்தேகிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த தீன் இஸ்லாத்தை எமது வாழ்வில் நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடப்போமையானால், அதனை சரியாக அமுல்படுத்துமையானால் அல்லாஹ்வுடைய வெற்றிகள் கண்முன்னால் வந்து குமியும் என்பதில் என்னதான் சந்தேகம் இருக்கின்றது. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனை பாதுகாருங்கள், இஸ்லாத்தை பாதுகாருங்கள், தொழுகையிலே பேணுதலாக இருங்கள், நோன்பு நோருங்கள், ஜகாத் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவோடு எவர்கள் தனது நாளாந்த வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி வாழுகின்றார்களோ, இஸ்லாத்தின் அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய செயல் வீரர்களாக மாறுவார்களோ, அல்லாஹ் அவர்களை இங்கும் பாதுகாப்பான், இங்கும் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய வெற்றிகள் கண்முன்னால் வந்து குமியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த நாடலாகிய ரீதியிலே பார்த்தால் யாரிடம் இஸ்லாம் இருக்கிறது? இஸ்லாம் என்று பேரளவில் தான் காணப்படுகின்றதே ஒழிய அது செயல் வடிவில் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், சயாதி அலன்னாசி ஜமானுன் லா யபகா மினல் இஸ்லாமில் லஸ்முஹு வலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் இஸ்லாம் என்பது பேரளவில் தான் காணப்படும். குர்ஆனின் வரிகள் மாத்திரம் இருக்கும், குர்ஆனின் அச்சுக்கள் மாத்திரம் இருக்கும். குர்ஆன் வீடுகளில் பரக்கத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு அலங்கார பொருளாக வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது செயல் வடிவில் கிடையாது, அது வாழ்க்கையில் கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் அது முஸ்லிம்களின் கேடு காலம், முஸ்லிம்களுக்கு அழிவு காலம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், فخلق من بعدهم خلق أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. இந்த சமூகம் அல்லாஹுடைய தொழுகையை பாலாக்கிக் கொண்டு அல்லாஹுடைய தீனை ஒதுக்கிவிட்டு இஸ்லாத்தை ஒதுக்கிவிட்டு தொழுகையை பாலாக்கிக் கொண்டு யார் உலகத்தில் மனோ இச்சை படி வாழ்கின்றார்களோ, எமக்கெல்லாம் இந்த முல்லாக்கள் சொல்வது போல உலகத்தில் வாழ முடியாது, குர்ஆனின் புத்திமதிகளை ஏற்றடக்க முடியாது, நதிவழியை கடைபிடிக்க முடியாது என்று உலகத்தில் நாடு செல்வது போல் தான் நாம் செல்ல வேண்டும். நாட்டின் நிலைமைக்கு ஏற்றவாறு தான் எமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தீனை ஒதுக்கிவிட்டு இஸ்லாத்தை ஒதுக்கிவிட்டு எவர்கள் மனோ இச்சைப்படி உலகத்தில் வாழ்வார்களோ அவர்கள் அல்லாஹின் அழிவை சம்பாதிப்பார்கள், அல்லாஹின் கேவலத்தை சம்பாதிப்பார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய இஸ்லாமிய உலகுக்கு என்னடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சினை, முஸ்லிம்களுக்கு அநியாயம், முஸ்லிம்களுக்கு சூழ்ச்சி. இஸ்லாமிய நாடுகளிலே இன்று யுத்த கலகங்கள் நிரப்பப்பட்டு அவர்களுடைய இரத்தங்கள் ஆறு ஆறாக பெருக்கெடுத்தோடிக்கொண்டிருக்கின்றன. அவருடைய கழுத்துகளிலே வாள்கள் வைக்கப்பட்டு ஆடுகள் அறுக்கப்படுவது போல பர்மாவிலும் மியான்மாரிலும் அவர்கள் அறுக்கப்படுகின்றார்கள், நாடு விட்டு நாடு துரத்தப்படுகின்றார்கள், வீடு விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். இப்படி உடைமைகள் உரிமைகள் பறிக்கப்பட்டு எந்த ஒன்றுக்கும் தகுதி இல்லாத, எந்த கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒரு தலைவிமிருந்து வாழ முடியாத, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக ஏன் நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம்? பணம் குறைவா, பலம் குறைவா, வளம் குறைவா, வீரம் குறைவா, நமக்கென்று ஆட்சியாளர்கள் இல்லையா, நமக்கென்று தலைவர்கள் இல்லையா, நமக்கென்று நாடுகள் இல்லையா, நமக்கென்று கலாசாலைகள் இல்லையா, நமக்கென்று கல்விக்கூடங்கள் இல்லையா? இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கத்தான் செய்கின்றன. படித்தவர்களும் பட்டதாரிகளும் முஸ்லிம்களே தான், ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் முஸ்லிம்களே தான், மன்னர்களும் மந்திரிகளும் முஸ்லிம்களே தான், செல்வ செல்வாக்களும் முஸ்லிம்களே தான், நாடுகளும் நகரங்களும் முஸ்லிம்களுக்குத்தான். சொல்ல போனால் உலகத்தை ஆட்டி படைக்கும் இயற்கை வளங்கள் அக்கனிப்பொருட்கள் கூட முஸ்லிம்களுக்கு இருக்கின்றன. உலகத்திலே தங்கத்தை போன்று விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கும் என்றால் அதுதான் பெட்ரோலியம் என்று சொல்வார்கள். அரேபியர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அஸ்ஹபுல் அஸ்வத், கருப்பு தங்கம் என்று குறிப்பிடுவார்கள். இப்படி எல்லா இயற்கை வளங்கள் இருந்தும் ஏன் முஸ்லிம்களுக்கு வெற்றி இல்லை, ஏன் முஸ்லிம்களுக்கு நிம்மதி இல்லை, ஏன் முஸ்லிம்களுக்கு சந்தோஷம் இல்லை? உலகத்தின் ஆசை முஸ்லிம்களுடைய உள்ளங்களில், உலகத்துடைய மோகம் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் வாக்கை கொஞ்சம் சிந்தனை கெடுத்து பாருங்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்தை உயிரை விட நேலாக மதித்தவர்கள், பாதையில் நடப்பதாக இருந்தால் அவோ குர்ஆன் நடக்கிறது என்று போற்றி புகழப்படக்கூடியவர்கள் அளவுக்கு இஸ்லாமிய செயல்வீரர்களாக இருந்தவர்கள். அந்த உத்தம சஹாபாக்களுக்கு மத்தியில், வீர தியாகிகளுக்கு மத்தியில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்து முஸ்லிம்களுக்கு ஏற்பட இருக்கும் அவ நிலைகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது யூசிகுல் உமம் அந்ததா கமா யதா அல் அக்லது இலா கத்ஹா. ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், தோழர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் யூதர்களும் நசாராக்களும் மாற்று மதவர்த்தவர்கள் முஸ்லீம்களை தனது சொத்தை காட்டி பெண்ணை காட்டி பொருளை காட்டி பணத்தை காட்டி தனது மார்க்கத்தின் வாழ் அழைப்பார்கள். எப்படி உதாரணம் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு சாப்பாட்டு தட்டிலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடுவதற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பது போல அந்த யூதர்களும் நசாராக்களும் சொத்தை காட்டி பணத்தை காட்டி தனது முஸ்லிம்களை கொள்கையின் பால் அழைப்பார்கள். இந்த நேரத்திலே ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து கேட்கிறார், மத்தா யக்கூமு ஸாலிகா ரசூலல்லா, அல்லாஹின் தூதரே, முஸ்லிம்களுக்கு ஏன் இந்த கதி, முஸ்லிம்களுக்கு ஏன் இந்த அநியாயம், இவ்வாறு ஒரு அவலட்சமான ஒரு நிலை, ஒரு கேவலமான ஒரு நிலை முஸ்லிம்களை ஏற்படுகின்ற பொழுது அவமின் கில்லத்தின் நஹ்மியோ மீதின் யா ரசூலல்லா. அந்த நேரத்திலே சனத்தொகையிலே முஸ்லிம்களாகிய நாம் குறைவாக இருப்போமா என்று கேட்க அருணை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் லா இல்லை மில்யூன் மில்யூன். இன்றைய தினத்திலே சனத்தொகையோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே குறைவாக, ஆண்பலத்திலே குறைவாக, எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்கின்றோம். ஆனால் பிற்காலத்திலே வரக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருப்பார்கள். படித்தவர்களும் பட்டதாரிகளும் அவர்களே தான், ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் அவர்களே தான், மன்னர்களும் தலைவர்களும் அவர்களே தான். முஸ்லிம்களுடைய அறிவிலோ அவர்களின் வீரத்திலோ அவர்களின் செல்வாக்கிலோ எந்த குறையும் இருக்காக எல்லா உரிமைகளும் உடுமைகளும் முஸ்லிம்கள் கொடுக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெள்ளத்துடைய நுரைகள் போன்று ஒதுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள். எப்படி வெள்ள பிரளயம் ஏற்பட்டுவிட்டால் அதன் நுரைகள் பயனற்றவாக காணப்படுமோ அதே போன்று பிற்காலத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம்களுடைய அறிவுக்கு மதிப்பு இருக்காது, செல்வத்துக்கு மதிப்பு இருக்காது, அவர்கள் வீரத்துக்கு செல்வாக்கு இருக்காது. எல்லா உரிமை உடைமைகளுடைய அருட்பாக்கங்களுடைய சக்திகள் பிழிந்தெடுக்கப்பட்டு வெள்ளத்துடைய நுரைகள் போன்று ஒதுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள். இந்த காலம் வந்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அந்நியவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை அல்லாஹ் பிடுங்கி எடுத்து விடுவான். அந்நியுடைய உள்ளத்திலே இருக்கூடிய பயம் பீதி அச்சமெல்லாம் எடுக்கப்பட்டு அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் தைரியத்தை ஏற்படுத்தி விடுவான், அல்லாஹ் குரோதத்தையும் கோபத்தையும் உண்டாக்கி விடுவான். இவ்வாறான நிலை முஸ்லிம்களுக்கு ஏற்படுவதாக இருந்தால் இரண்டு காரணங்கள், ஒன்று ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தின் மீது ஆசை கொள்வது, உலகத்தின் மீது மோகம் கொள்வது, இரண்டாவது மௌத்தை வெறுத்து வாழ்வது, மரண சிந்தனை இல்லாமல் வாழ்வது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, ஆம், இத்தைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானம் அறிமுகமாத காலத்தில், விஞ்ஞானத்தின் வாடகை வீசாத காலத்தில், கருணை கடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள் பொய்யாகுமா நடைமுறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சினை, முஸ்லிம்களுக்கு அநியாயம், காரணம் உலகத்துடைய மோகம், முஸ்லிம்களுடைய உள்ளங்களின் மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பயம் பீதி அந்த பற்றுதல் உறிந்தெடுக்கப்பட்டு அனைவருடைய சிந்தனையும் உலகத்துடைய சிந்தனையாக மாறிவிட்டது. ஒரு கடை வைத்திருப்பவருடைய யோசனை எவ்வாறு இரண்டு கடையாக மாற்றுவது, ஒரு மாடி கட்டிடத்தில் வாழ்பவர் எப்படி இரண்டாவது மாடியாக மாற்றுவது என்று அவர்களுக்கு கட்டிடத்தில் யோசனை சிந்தனை, வியாபாரத்துடைய யோசனை, பொருளாதாரத்தை பலப்படுத்துவதை சிந்தனை, ஆனால் மார்க்கத்தை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த கரிசனையும் கிடையாது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 600 ஆண்டு ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அழிவை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். தாத்தாரிங்கள் எனப்படுகின்ற அந்த மங்கோலியுடைய காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை எப்படி சோதித்தான் தெரியுமா? அதே போன்ற ஒரு சோதனை உலகத்திலே வரலாறிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டதாக கிடையாது. அந்த காலத்திலே வாழ்ந்த அல்லாமா இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது வரலாற்றிலே எழுதுகின்றார்கள், இந்த காலத்திலே ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அவநிலை இழிவு இருக்கிறது. இது அதாவது ஜங்கிஸ்கானுடைய, அதாவது புக்தே நசரியுடைய காலத்தில் ஏற்பட்ட யுத்தத்தையும், இந்த தாத்தாரிங்களுடைய காலத்தில் தாத்தாரிங்களினால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அழிவையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது யானை மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக காணப்படுது என்று கூறுகிறார். அவர் சொல்கிறார், அந்த 600 ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு அழிவு எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட ஈராக்கிலே 2 மாதங்கள் அந்த டஜலா நதி கருப்பு நீராகத்தான் ஓடியது. ஒரே அனுபவத்தில் முஸ்லிம்களை வைத்து ருகுலை வைத்து ஒரு பெண் வீட்டுக்கு சென்று வாளை எடுத்து வருகின்றாள். அவளை எடுத்து வருகின்ற வரைக்கும் தலை உயர்த்தி பார்ப்பதற்கு முஸ்லிம்கள் உள்ளத்திலே தைரியம் கிடையாது. அல்லாஹ் உள்ளங்களை கோழையாக மாற்றிவிட்டான். அதே அணிவகுப்பில் வைத்து ஒரே தடவையில் வாளை மரத்தை அறுப்பது போல முஸ்லிம்கள் அனைவரும் மறுக்கப்பட்டு விட்டார்கள். அந்த இரத்த கலரையின் காரணமாய் பாதையில் ஓடக்கூடிய குதிரைகள் கூட கால் மடிந்து குடைந்து விட்டதாக சரித்திரம் குறிப்பிடுகின்றது. கற்பிணி தாய்மார்களுடைய கூட உயிரோடு உயிராக வயிற்றை கிழித்து குழந்தைகளை எடுத்து சுவரிலே ஆணி அடிக்கப்பட்ட காலம். அருமையானவர்களே, அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லைப்ரரி, மிகப்பெரிய வாசிக சாலைகளை எல்லாம் உடைத்து அந்த புத்தகங்களை எல்லாம், அதாவது பாலத்துக்கு மேலால் பால ஆற்றுக்கு மேலால் பாலம் இட்டு போவதற்கும் வருவதற்கும் 2 வாகனம் செல்லக்கூடிய அளவுக்கு மிக விசாலமான பாலங்களை இட்டு எல்லா நாடுகளையும் கைப்பற்றினார்கள். எல்லா ஊர்களிலேயும் அநியாயத்தை செய்து குண்டு குவித்தார்கள். 2 மாத காலமாக அந்த ஜஜலா நதி கூட கிதாபுகள் கரைந்து, அதாவது கருப்பு நிற மையாகத்தான் அந்த ஆறு ஓடியதாக சரித்திரம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உலகத்தின் மீது கொண்ட ஆசைதான், மார்க்கத்தின் மீது பற்றுதல் இல்லாது, மார்க்கத்தின் மீது அதாவது அவர்களுக்கு விருப்பம் இல்லாது, பணம் சம்பாதிக்க வேண்டும், பணங்களை மேன்மைப்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற பணத்துடைய மோகம், உலகத்துடைய மோகம், பட்டம் பதவியுடைய மோகம் வந்தவனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அதே தோர்னையில் இன்று ஈராக், பலஸ்தீனிலே, ஆப்கானிலே, சிரியாவிலே, யமன் போன்ற நாடுகளிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இமாம்கள் வாழ்ந்த பூமி, அவர்கள் மறைந்த பூமி, தாவா பணியாற்றிய பூமி, பலஸ்தீன் எனப்படுகின்ற அந்த நகரம் இருக்கிறதே, எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்த இடம், தாவா பணியாற்றிய இடம், அடக்கம் செய்யப்பட்ட இடம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், லா துஸத்து ரிஹால் இல்லா இலா தலாசத்தி மசாஜித், நீங்கள் நன்மையை நாடி, திரையானத்தை நாடி பயணம் செய்வ, நன்மையை நாடி இபாதத்தை நாடி திரையானம் செய்வதாக இருந்தால் 3 இடங்களை நோக்கி செல்லுங்கள். அம்மூன்று இடங்களை நோக்கி பிரயாணம் செய்வது மிகப்பெரிய வணக்கம், இபாதத் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று அல் மஸ்ஜிதுல் ஹராம், அதுதான் மக்காவிலே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனித கஅபத்துல்லாஹ். ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், உம்ராவுக்கு செல்கிறோம், லட்சக்கணக்கான நன்மைகள் வாரி வழங்கப்படுகின்றன. இரண்டாவது உமத்திதி ஹாதா, இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி, எனது பள்ளி வாயில் அதிலும் ஒரு ரகாத்துக்கு 50,000 நன்மை வழங்கப்படுகின்றது. இஸ்லாம் பரவுவதற்கு கெப்பிட்டதாக ஒரு தேந்திர ஸ்தலமாகத்தான் மதீனா காணப்பட்டு விட்டது. இரண்டு மூன்றாவது வல் மஸ்ஜிது அக்ஸா, அந்த ஜெருசலத்திலே ஈரியா எனப்படுகின்ற இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பைத்துல் முகத்திஸ் இருக்கிறது. ஜிங்களால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி வாயல், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர் அங்கே இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர் அங்கே இருக்கிறது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர் இருப்பதோடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மட்டுமல்ல, அவருடைய பேரிலே மந்திகத்துல் கலீல் எனப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மாகாணம், ஒரு மாவட்டம் கூட அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரமாண்டமான வீடுகள், கவர்ச்சிகரமான வீடுகள், நோக்கம் என்ன? உலகத்தின் ஆசை உள்ளத்திலே எதை உருவெடுத்ததன் காரணமாய் அதான் சொல்லப்பட்டால் மஸ்ஜிதுக்கு தொழுவதற்கு மக்கள் கிடையாது. எல்லா வீடுகளையும் இன்று வீட்டுடைய முகத்திற்கு மேலால் அருமையானவர்களே எண்டனாக்கள் பொருத்தப்பட்டு, சென்னல்கள் பொருத்தப்பட்டு இஸ்லாமிய வீடுகள் இன்று படச்சியற்றர்களாக சினிமா கொட்டைகளாக மாறிவிட்டதன் காரணமாக குண்டு போடப்பட்டு வீடுகளும் பள்ளி வாயில்களும் தகர்த்தெறியப்படுகின்றன. அவர்கள் நாடு விட்டு நாடு துரத்தப்படுகின்றார்கள், வீடு விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். ஆனால் நம்முடைய நாடு விதிவிலக்கல்ல, நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்று எவ்வளவு தூரம் இஸ்லாம் பேணப்படுகின்றது. அருமையானவர்களே, இன்று முழு உலகத்திலும் பிரச்சினை இல்லாது, பிளவு இல்லாது, இனவாதம் இல்லாது, அமைதியாக சந்தோஷமாக எமது தொழில் எமது குடும்பம் என்று வாழ்ந்தோரு நாடு உலகத்தில் இருக்கும் என்றால் அதுதான் இலங்கை வாழ் முஸ்லிம்கள். இந்நாட்டிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய நாங்கள், ஆனால் அண்மை காலமாக முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, அனைத்துக்கும் பொறுப்புதாரியாக அல்லாஹ் இருக்கிறான். மிகப்பெரிய தந்திரக்காரன், மிகப்பெரிய திட்டமுடக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறார். இஸ்லாத்துக்கு எதிரான தீய சக்திகளுக்குரிய முடிவை அல்லாஹ் அவனது கரத்திலே வைத்திருக்கிறான். அவன் தான் மாலிக்குல் முல்க், உலகத்திலே அதிபதி, உலகத்திலே அரசன் அல்லாஹுவாக இருக்கிறான். அருமையானவர்களே, இதே சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இந்நாட்டிலே நமக்கு எதிராக என்னவான் செயல்படுத்தாலும், நமக்கு எதிராக குரல் கொடுக்கப்பட்டாலும், இஸ்லாத்துக்கு எதிரான தீவிர கருத்துக்கள் அங்கே பகிரங்கப்படுத்தப்பட்டாலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் கையாளப்பட வேண்டிய விடயங்கள் பொறுமைதான். பொறுமையும் தொழுகையும் அழுகையும் தான், நம்முடைய துவாவும் பொறுமையும் தான் எங்களுக்கு வெற்றிகரமாக அமையப் போகிறது. அந்த வகையில் அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அண்மையில் கூட அதாவது மத அந்நிய மத குருமார்களுக்கு அதாவது விமர்சிக்கப்பட்ட காரசாரமாக ஏசப்பட்ட அந்த நபருடைய வீடியோ, அந்த நபருடைய செய்தி யாவரும் அறிந்த ஒரு செய்திதான். இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு எதிராக முஸ்லிம்களாக நாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்வதோ அல்லது வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் அதற்கெதிராக நாம் குரல் கொடுத்து ஆர்டிக்கல் தெரிவிப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல. அவருக்கு சார்பாக நான் பேசவில்லை. உண்மையில் அதாவது அந்நிய மத குருமார்களாக இருந்தாலும் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், நாம் கௌரவிக்கப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு எதிராக பேசிய அந்த வார்த்தைகள் காரசாரமானவைகள் தான், யாருக்கும் ஜீரிக்க முடியாதவைகள் தான், காதால் கேட்க முடியாத வார்த்தைகள் தான். அருமையானவர்களே, அவருடைய போக்கு ஒரு தீவிர போக்காக இருக்கலாம், கொள்கையில் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே நாமெல்லாம் மனிதாபிமான முறையில் அடிப்படையில் அவரை பார்க்க வேண்டும். ஏனென்றால் என்ன கொள்கை வித்தியாசமாக இருந்தாலும், என்ன கருத்து வித்தியாசமாக இருந்தாலும், கலிமாவிலே ஒன்றுபட்டவர், இஸ்லாத்திலே ஒன்றுபட்டவர், ஈமானிலே ஒன்றுபட்டவர். அந்த வகையில் அருமையானவர்களே, உள்ளத்தால் அவரை ஆதரிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும், ஏதோ தீவிரப்பட்டு அவசரப்பட்டு அவர் பேசியிருக்கிறார் தான், அன்னி ஒரு நபர் எங்களை சந்தித்து இதற்கு விளக்கம் கேட்டாலும் நாம் அவரை ஏசத்தான் போகிறோம், நாம் கழிக்கத்தான் போகிறோம். ஏன்? நாட்டு நிலைமை சமாளிக்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை அவ்வாறுதான் அமைந்திருக்கிறது. ஆனால் இதே நேரத்திலே அவருடைய மனைவியின் நிலைப்பாடு என்ன, பிள்ளைகளின் நிலைப்பாடு என்ன? மாலை நேரமாகிவிட்டால் தந்தை வாப்பாக என்று கூறுகின்ற பிள்ளைகளை கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள், மனைவி சிந்தனை செய்யுங்கள். அதை கருத்தில் கொண்டு எம்முடைய ஒரு முஸ்லிம், எம்முடைய ஒரு சகோதரர் என்ற அந்த உணர்வோடு உலகத்தில் வாழ பழக வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, ஏதோ தீவிரப்பட்டு அவசரப்பட்டு பேசினது தப்பு என்று நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இதே சந்தர்ப்பத்தில் நாட்டிலே ஏற்பட்ட அந்த திருமண பேச்சுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாலும், நோக்கம் நல்லதாக இருந்தாலும், அருமையானவர்களே, விடுதலைக்காக துஆ செய்கிறது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது. நான் இயக்க சார்பாக பேச வரவில்லை, நான் ஒரு தப்லீக் ஜமாத் அடிப்படையை கொண்ட ஒரு சகோதரனாக இருக்கிறேன். அப்பாறான தப்லீகுடைய பால் குடித்து வளர்ந்த ஒரு அடியனாக இருக்கிறேன். இவ்வாறாக இருந்தாலும் ஒரு மூமினுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, இயக்க ரீதியாக பார்க்க கூடாது, இன ரீதியாக பார்க்க கூடாது. மனித அபிமான முறையில் நாம் நேசிக்க வேண்டும், உள்ளத்தால் துஆ செய்ய வேண்டும். நாட்டு நிலைமை சீராகுவதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டுதான் இந்த அழுகையும் தொழுகையும் துஆவும் பொறுமையும் தான் உலகமே உலகத்திலே உலகத்தை ஆட்டி படைத்து ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன, நமக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன, நமக்கு ஏற்பட்ட அவமானம் என்ன? ஆனால் உலகத்துக்கு ஒரு முத்தாக, ஒளிவிளக்காக, உயிருலகத்தின் தலைவராக வந்துவிட்ட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள், எவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்டார்கள். வார்த்தை வடிவிலே குறிப்பிடும் பொழுது சொல்கிறார்கள், லக்கது உதீது பில்லாஹி வமா யுதாஹதுன், லக்கது உகிப்து பில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன். அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை, உண்மையான மார்க்கத்தை நாம் மக்களுக்கு முன்வைக்க நாடின பொழுது, நான் சோதிக்கப்பட்டது போல, நான் நோவினைப்படுத்தப்பட்டது போல, உங்கள எவரும் நோவினைப்படுத்தப்பட்டது கிடையாது. நான் பயமுறுத்தப்பட்டது போல உலகத்திலே யாரும் பயமுறுத்தப்பட்டது கிடையாது. அந்த புனித மக்கா ஹரத்தினுள்ளே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது, தனக்கு எழுந்து எழ முடியாத அளவுக்கு அழுக்கு படிந்த ஒட்டக குழல்களை தனது கழுத்திலே கொண்டு வந்து கொட்டினார்கள். தன்னுடைய புடவை துண்டினால் கழுத்தை வாரி நெசுக்கினார்கள். பாதையில் செல்லும் பொழுதெல்லாம் முட்களை வாரி இறைத்தார்கள். ஆனால் நபி அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 8 ஆண்டு எந்த மக்காவில் இருந்து துரத்தப்பட்டார்களோ அதே மக்காவை அல்லாஹ் இரத்தம் சிந்தாது அந்த சஹாபாக்களுடைய கையிலே கொடுக்கிறான். அல்லாஹ் அந்த வெற்றி பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே எந்த பூமியில இருந்து நீங்கள் துரத்தப்பட்டீர்களோ, நீங்கள் விரட்டப்பட்டீர்களோ, அதே பூமியில் அந்த புனித ஆலயத்தை உங்களுக்கு நான் இரத்தம் சிந்தாமல் தந்தது அது சாதாரணமான வெற்றி அல்ல. ஃபத்ஹன் முபீனா, பகிரங்க வெற்றி, அமோக வெற்றி, ஈருலகத்துக்கு முன்னாதியான வெற்றி. அருமையானவர்களே, சொல்ல முடியாது, வாழ முடியாது, சொந்த உரிமையை கொண்டாட முடியாது. சதி செய்யப்பட்டார்கள், இன்சிக்கப்பட்டார்கள், தூண்டப்பட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் பொறுத்திருந்து சகித்திருந்து அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். 10,000 சஹாபாக்களோடு அதே மக்காவுக்குள்ளே அதே ஹரத்தினுள்ளே நுழைகின்ற பொழுது இந்த படையை கன்ற காபிர்கள் அந்த அந்நியவர்கள் திறமூது காற்று ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு சஹாபி கூறுகின்றார், அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றே நாள் இது யுத்தத்துக்குரிய நாள். என்னை எதிர்த்தவர்களுக்கு, எமக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு, எமக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களுக்கு நாம் பழிவாங்குகின்ற நாள், யுத்தம் செய்கின்ற நாள் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை ரசூலுல்லாஹுடைய காதிலே விழுந்ததும் நபி அவர்கள் மாட்டிச் சொன்னார்கள், தோழரே அந்த வார்த்தையை இவ்வாறு பயன்படுத்துங்கள், அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் மல்கமாவுடைய நாள் அல்ல, இது மர்ஹமாவுடைய நாள், இது பொது மன்னிப்பளிக்கப்படுகின்ற நாள். என்னை எதிர்த்தவர்களுக்கு, எனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு, ஒட்டக குடல்களை கழுத்திலே கொண்டு கொட்டியவர்களுக்கு விட்டு கொடுக்கப்படுகின்ற நாள் என்று எந்த தலைவரும் செய்து காட்டாத மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை, ஒரு விட்டு கொடுப்புதலை ஏற்படுத்தி காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, சிறுபான்மையாக வாழக்கூடிய நாம் இந்த நாட்டிலே எங்களுக்கு கலாச்சார ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக சில சில பிரச்சனைகள் வந்தாலும் துள்ளி கொதிப்பதல்ல, ஆவேசப்படுவதல்ல, ஆட்மாட்டம் செய்வதல்ல, அது அந்நியவர்களாக இருக்கட்டும், எம்மடவர்களாக இருக்கட்டும், யாருக்கும் ஆட்பாட்டம் செய்வது, குரோதங்களை வெளிப்படுத்துவது அது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் இந்த தருணத்திலே நாம் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டு நம்முடைய துஆ அது உருக்கமாக இருக்குமேயானால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, ஒரு சாதனையை இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே எங்களால் நிலைநாட்ட முடியும். அண்மையில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய ஜனாதிபதி தேர்தலை சிந்தனை செய்து பாருங்கள் அருமையானவர்களே. முஸ்லீம்கள் அழுதார்கள், தொழுதார்கள், நோன்பு நோட்டார்கள், யாசின் ஓதினார்கள், சதக்கா கொடுத்தார்கள். எங்களிடம் காணப்பட்ட அந்த ஒற்றுமை, மத பற்றுதல், அந்த துஆ தொழுகை அவருடைய பிரதிபலிப்புத்தான். அல்லாஹ் ஒரே நிமிடத்தில் உள்ளத்தையே மாற்றி முஸ்லீம்களுக்கு எதிரில்லாத ஒரு அநியாயம் இல்லாத ஒரு ஆட்சி அல்லாஹ் அமைத்து விட்டான். ஆனால் இதற்கு பிறகு அநியாயம் நிலவுகிறதா, பொருளாதார பிரச்சனை ஏற்படுகின்றதா, எங்களுக்கு துன்பம் நேருகின்றதா? அரசாங்கத்தை காரணமாக சொல்ல முடியாது, நாமே தேடிக்கொண்டவைகள் தான். வமா அசாபக்கும் இம்முசீபா ஃபதிமா கஸபத் ஐதீகும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும் அமைச்சர்களை சாட்ட முடியாது, ஆளுநர்களை சாட்ட முடியாது, அரசாங்கத்தை காரணம் சொல்ல முடியாது, நீங்களே தேடிக்கொண்டவைகள் என்று அல்லாஹே குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். ஆக அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நாடு குழம்பி போகிருக்கக்கூடிய, முஸ்லீம்கள் கலங்கியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எவரையும் நாவால் தூற்றாதீர்கள், எவருக்கும் அவதூறு சொல்லாதீர்கள், எவருக்கும் எதிரான கருத்துக்களை தெரிவிக்காதீர்கள். துஆ செய்யுங்கள், தொழுங்கள், அல்லாஹை நெருங்குங்கள், பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் நிலைமையை சீராக்குவான், நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றிகளை தருவான், எதிர்பார்க்கின்ற நிம்மதிகளை தருவான், எதிர்பார்க்கின்ற லட்சியங்களை தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனவே யா அல்லாஹ், எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருவாயா, என்னை பெற்றெடுத்த மாதாக்கள் பாவங்களையும் மன்னித்தருவாயா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற அனைத்து பிழைகளையும் யா அல்லாஹ் நீ பொறுத்தருவாயாக. முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் சதித்திட்டங்களையும் நீயே முறியடிக்க செய்வாயாக, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழச் செய்தருவாயாக, எம்முடைய உள்ளத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தி தருவாயாக, கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க செய்தருவாயாக, எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்று இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.